எவரின் குலத்தில் ஊக்கமும் தெய்வங்களில் உறுதியாக கடலுக்கு அன்பரும் தொடர்பு இடைப்படுத்தித்தார்கள். பல கடவுளை வைக்கும் தொழிலின் வெள்ளம் சுத்தி வெள்ளத்திலிருந்து வரும் நிகழ்த்திருப்பான். நேசம் நிறைந்து உள்ள தலையிலும் அறியாத கோயில் எல்லாவையும் கொடியெடுக்கும் திருச்சபத்தை குறிக்கொண்ட தொகைப்புகளின் ஒருபாடு வாசல்கள் மக்களில் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். கூலியரை வாழி திருநாவலூர் வந்தவர்கள் படம் போற்றி உரிமை திருவாரூர் தமிழ முருகப்பெருமாளுடைய திருவுருவில் நடைபெறும் அடியார்த்தர் கூட்டமாக அவருடைய பின்னாட்டு அச்சாரிகளுடைய சிறந்தாண்டு நோக்கங்களை இதற்கும் தெரிவித்துக் கொண்டு முருகன் தொழிற்பாடு சபையின் சார்பாக திரிபுராணி பொழுது மகாவிஷ்ணுடைய திருமணத்திலே எல்லாமல்ல ஆடல்வல்லாருடைய திருவருவில் அமைந்து சேர்க்கார் பெருமாளுடைய திருவருவில் நாம் ஆடந்தோறும் சனிக்கிழமைகளில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேலைகளே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கின்ற மாணிக்கவாசி அரண்மனையைச் சேர்ந்த நண்பர்கள் என்னுடைய திருவடி அற்புடைய நன்றியை மாணிக்க முதற்கம் தெரிவித்துக் கொண்டு உத்தரமூர்த்தி நாயனாருடைய அருள் திரு வரலாற்றினை பெரிய புராணம் அருள் செய்த தேவ சேக்கடா பெருமானுடைய திருவடியை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இந்த வகையிலே சுந்தர பெருமான் திரு ஓனகாந்தன் தளி என்று சொல்லக்கூடிய தளத்திலே அருளி செய்த இந்த திருப்பதிகத்தை நாம் தொடர்ந்து போன வகுப்பிலே இருந்து விட்டதை தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். இந்த திருப்பதிகம் சுந்தரபெருமான் திரு ஓனகாந்தம் என்று சொல்லக்கூடிய தளத்திலே பொன்பெற்ற ஒரு திருப்பதிகமாக இது விளங்குகின்றது. சுந்தரபெருமானுடைய முழுமையான அந்த வரலாற்றிலே சுந்தரபெருமான் பதிகம் பாடி பொன்பெற்ற தலங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மொத்தம் எத்தனை தலங்கள் சுந்தரபெருமான் பாடி பொன்பெற்றது என்ற நிலையிலே எத்தனை தலங்கள் உங்களுடைய நினைவிலே இருக்கிறது என்றால் எத்தனை தலத்தில் அவர் இதுவரையிலும் நாம் பார்த்ததில்ல பொன்பெற்ற பதிகம் நகைக்காரணம் முதுகுன்றம் முருகன் குண்டி
அப்புறம்
செங்கல் பொன்னான இடம் செங்கல் பொன்னான இடம்
திருப்புகளும்
ஓ சொல்லிக் கொடுத்து
சொல்லக்கூடாது.
சரி புகழூர் திருவோணகாந்தன் தளி திருவோணகாந்தன் தளி இது ஒரு சிறப்பான ஒரு திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் தனக்கே உரிய அந்த பாணியிலே அமைத்து ஆன்மாக்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு அருளி செய்த மிக அற்புதமான ஒரு திருப்பதிகம் இந்த திரு ஓனகாந்தன் தளி திருப்பதிகம். இதை மேலோட்டமாக இந்த திருப்பதிகத்தை படிக்கின்ற பொழுது என்ன சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி சொல்லிவிட்டாரு என்பதாக தோன்றும். ஆனால் அவர் உட்கருத்தாக வைத்து உட்பொருளாக வைத்து அகப்பொருளாக இந்த திருப்பதிகத்தை அருள் செய்திருக்கிறார். அதற்கான சான்றினை அவரே சொல்லுவார். ஆக இந்த திருப்பதிகத்தை அணுகின்ற பொழுது ஒரு சிறப்பான ஒரு அனுபவமாக இது அமையும் என்கின்ற அமைப்பிலே இந்த திருப்பதிகம் ஒரு தனித்துவம் வாய்ந்த திருப்பதிகம் திருவோணகாந்தன் திருப்பதிகம். இதை தொடங்குகின்ற பொழுது நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு என்பதாக தொடங்குவார் இந்த திருப்பதிகத்தை. இந்த முதல் பாடலை எல்லோரும் சேர்ந்து ஓதி அதில் இருக்கக்கூடிய சில கருத்துக்கள்
நெய்யும் பாலும் தயிரும்
ஒன்று
வெளிப்படல் வெளிப்படையாக அவர் சொல்லுகின்ற பொழுது நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யவிட்டால் கையில் ஒன்றும் காணவில்லை என்பதாக அமைத்திருக்கின்ற இந்த கருத்தினை மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது இறைவனுக்காக இந்த வழிபாட்டிற்காக அத்தனையும் செய்கின்ற நமக்கு எந்த ஒரு பொருளும் கையிலே நிற்பது இல்லையே, உன்னை வழிபடுபவர்களுக்கு இதுதான் வறுமைதான் மிச்சமா என்பதாக தோன்றும். வறுமைதான் மிச்சமாக தோன்றுகின்றது. எல்லா பொருளையும் உனக்கே என்பதாக சொல்லி உன்னுடைய வழிபாட்டிற்கே என்பதாக அமைத்து விட்டால் எங்களுக்கு என்பதாக இருக்கக்கூடிய கையிலே வரக்கூடிய நிலை என்ன என்பதாக சுந்தர பெருமான் முறையிட்டதாக அமைகின்ற கருத்து வெளிப்படையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவர் வைத்திருக்கின்ற அந்த கருத்து மிக ஆழமாக அமைத்திருக்கின்ற கருத்து. அதில் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய ஒன்று கடலடி தொழுது உயின் அல்லால் என்பதாக சொல்லுவார். அந்த திருப்பதியத்தினுடைய மிக மிக முக்கியமான அந்த வரி பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரியாக அமைந்திருக்கு. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு பூசனை உகந்தது பெருமானுக்கு மிக உகந்த வழிபாடு என்பதாக சொல்லுகின்ற பொழுது நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திரு சிதம்பரத்திலே கோயில் என்ற சிதம்பரத்திலே தில்லையிலே சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது அங்கே உகந்ததாக அந்த பூசனைக்கு அமைந்ததாக அங்கே எடுத்துச் சொல்லுவார். ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் என்பதாக அங்கே அமைந்த அந்த குருநாதனுடைய கருத்தினை அப்படியே ஆழமாக வாங்கிக் கொள்வார். ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் என்பதாக சொன்ன அந்த வழிபாட்டினுடைய தன்மை முதல் நிலை. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு இரண்டாவதாக சொல்வார் நித்தல் பூசனை செய்யலாம். இந்த நித்தல் பூசனை என்பதுதான் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கருத்தினை நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த பதிகத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இந்த நித்தல் பூசனை செய்தல் என்பதாக சொல்வது மணிவாசக பெருமான் சொல்வார் முட்டாது இறஞ்சிதல் என்பதாக சொல்வார். இந்த நித்தல் பூசனை என்பதுதான் முட்டாது இறஞ்சிதல். முட்டாது இறஞ்சிதல் தடைபடாமல் வழிபாடு, வழிபாடு என்பதாக சொல்லுகின்ற பொழுது தடைபடாத வழிபாடாக நிற்க வேண்டும். சிதறுதல் என்பதாக இல்லாமல் சிந்தனையை குவித்து நிற்கின்ற ஒரு நிலை சிரம் குவிவார் என்பதாக சொல்லுவார். வழிபாட்டினுடைய இன்னொரு முக்கியமான அங்கமாக சொல்லுவார் இந்த நித்தல் பூசனை செய்தலும் கையில் ஒன்றும் காணவில்லை என்பதாக சொல்லுவதையும் இது அத்துணையும் இணைத்த ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றினை நம்முடைய பெரியவரான ஆசிரியராக சேர்க்கிறார் அமைந்திருப்பார். மிக ஆழமான ஒரு வரலாறு. குங்குளிய கலையநாயனார் என்பதாக சொல்லக்கூடிய ஒருவர் கடவுளின் கலையரசன் அடியார்க்கும் அடியேன் என்பதாக சொல்லுவார். அதில் இந்த முதல் பாடலினுடைய விரிவாக்கம் தான் அந்த வரலாறாக அமைந்திருக்கும். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றால் கையில் ஒன்றும் காணம் இல்லை கடலடி தொழுது உயிர் அல்லால் என்பதாக நிலைநிறுத்துவது இந்த வரலாறு. நித்தல் பூசனை செய்தலும் பெருமான் அந்த கையில் ஒன்றும் காணவில்லை என்று சொல்லக்கூடிய வறுமை நிலையும் கழகடி தொழுது உயின் அல்லால் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டினுடைய திறமும் அங்கே நிற்கின்ற ஒரு சிறப்பினை காட்டுவது அந்த வரலாறு. இதுல நம்முடைய செக்கிழார் பெருமான் குங்குளிய கலையநாயனார் புராணத்தில் சொல்வார். அப்பர் பெருமான் சொல்வார் தலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்பதாக நிறுத்துவார். அந்த கருத்தினை இப்பொழுது நாம் உள்வாங்கி நிறுத்திக் கொண்டு குங்குளிய கலையநாயனார் குங்குளியம் என்று சொல்லக்கூடிய இந்த தூபம் வாசனை இருக்கக்கூடிய அந்த தூபம் பெருமானுக்கு உகந்ததாக அமைந்ததாக அந்த தூபத்தினுடைய வழிபாடு தூப வழிபாடு என்பதாக சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டிலே நித்தல் பூசனை செய்தது. இந்த நித்தல் பூசனை என்பது அங்கே நிற்கின்ற ஒன்று. அதை சொல்லும் பொழுது இந்த நித்தல் பூசனையை ஆழமாக அந்த ஒரு திருப்பாடலிலே விளக்குவார். ஏழாவது திருப்பாடல் கங்கை நீர் கழிக்கும் சென்னி கண்முதல் எம் பிரார்க்கு பொங்கு உங்களிய தூபம் ஒளிபுற போற்றி செல்ல அங்கவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பின்னும் தங்கள் நாயகர்க்கு தாம் முன் செய்பணி தவாமை புரிந்தார். இதுதான் இந்த நித்தல் பூசனை செய்தலும் கடலடி தொழுது உய்தல் வறுமை என்று சொல்லக்கூடிய வறுமை வந்த பிறகும் கூட அந்த வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டிலே இருந்து தவறாமல் நின்ற அந்த நிலை இது இது ஒரு பாடலும். இரண்டாவது பாடலை சொல்வார் இந்நெறி ஒழுகும் நாளில் இளம் பாடு நீ செல்ல நீடு செல்ல நன்னிலம் முற்றும் பெற்றும் அத்தனை நிலத்தையும் நன்னிலம் முற்றும் பெற்றும் நன்சை நிலம் புன்சை நிலம் என்பதாக சொல்லக்கூடிய நிலத்தில் ஒருவருக்கு நன்சை நிலமும் புன்சை நிலமும் அதிகமாக இருக்கின்ற பொழுது இடர்பாடு வருகின்ற பொழுது விற்கது என்பதாக முடிவு செய்தால் முதலிலே விற்பது புன்சை நிலத்தை தான் முதலிலே விற்பார்கள். ஆனால் பெருமானுடைய தூபம் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டிற்கு உகந்த அந்த பொருளை வாங்குவதற்கு புன்சை நிலத்தை அவர் விற்கவில்லை, நன்சை நிலத்தை அவர் விற்றதாக அந்த இடத்திலே சேக்கடார் பெருமான் அந்த வழிபாட்டினுடைய ஆழம் நித்தல் பூசணி செய்ததனுடைய தன்மையை காட்டுவார். நன்னிலம் முற்றும் விற்றும் நாடிய அடிமை விற்றும் பன்னெடு தனங்கள் மால பயில்மனை வாழ்க்கை தன்னில் மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள். இதை விட வேற என்ன கொடுக்கணும், வீட்டில் சாப்பாட்டிற்கு வழியில்லாத நிலையில பெருமானுக்கு தூபம் என்பதாக சொல்லக்கூடிய நிலை பார்க்கின்றவர்களுக்கு தோணும், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை போய் இந்த போட்டு இறைவனுக்காக இப்படி செய்யறது எந்த விதத்திலே நியாயம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே நாம் ஒன்றை மறந்து விடுகின்றோம். இது எதன் அடிப்படையிலே இது நிகழ்கின்றது என்பதாக பார்க்கின்ற பொழுது வழிபாடு இரண்டு நிலைகளிலே நாம் பார்க்க வேண்டும். ஒன்று அறிவின் அடிப்படையிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது என்னாகும், வழிபாட்டிலே அது பைத்தியக்காரத்தனம் செயல் என்பதாக நம்முடைய அறிவின் துணை கொண்டு நாம் காணுகின்றோம். அன்பின் துணை கொண்டு பக்தியின் கண்ணாலே அதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அருளால் எவையும் பார் என்றான் அத்தை சுற்றி அறியாதேயின் அறிவால் பார்த்தேன் என்பதாக சொல்வார் நம்முடைய தாய்மான பொழுது. இப்படி அறிவை துணை கொண்டு பார்க்கின்ற பொழுது அது பேதைத்தனமாக தோன்றும். ஆனால் அன்பு என்கின்ற நிலையிலே பக்தியினுடைய அடிப்படையிலே அதை நிலைநிறுத்துகின்ற பொழுது அந்த பூசனை அந்த வழிபாடு என்பதாக நிற்கின்ற அந்த தன்மை அங்கே விளங்கும். மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள், யாதொன்றும் இல்லையாகி இருபகல் உணவு மாறி பேதுரு மைந்தரோடும் பெருகு சுற்றத்தை நோக்கி காதல் செய்யும் மனைவியார் தாம் கணவனார் கலையனார் கை கோதில் மங்கள நூல் தாலி கொடுத்து நெற்கொள். இதை விட நித்த பூசனை செய்வதற்குரிய அந்த வழிபாட்டினுடைய ஆழத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்ன நாயனார் வழிபட்டார். கடவுரில் கலையன் தன் அடியார் குப்பணியன் என்று வழிபட்ட நிலை அப்படி வழிபட்ட அந்த குங்குளிய கலைநாயனாருடைய திருவடியை வழிபட்டதன் ஒரு விளைவாகத்தான் இந்த திருப்பதிகம் விளைந்திருக்குமோ என்பதாக கூட படிக்கின்ற பொழுது குங்குளிய கலைநாயனார் என்று சொல்லக்கூடிய அந்த நாயனாருடைய அந்த வெளிப்பாடு அங்கே தோன்றியது. குங்குளிய கலைநாயனாருடைய அந்த வழிபாட்டினுடைய திறம் அங்கே தன்னுடைய அவருடைய மனைவியார் மாங்கல்யத்தை கொடுத்து அப்போ எந்த நிலையிலே இருந்திருக்க வேண்டும் அந்த மனை அந்த இல்லறம் என்பதாக பார்க்கணும்.
அப்போ கூட சம்பிரதாயம்
மாங்கல்யத்தை கொடுத்து அங்கே நெல் கொள்ளும் என்பதாக வீட்டிலே இருப்பவர்களுக்கு நெல் வாங்கி வர சொல்லி கொடுத்த அந்த மாங்கல்யம் என்பதாக சொல்லுகின்ற அளவிற்கு வறுமை என்கின்ற நிலை. ஆக நித்தல் பூசனை செய்யலுற்றால் கையில் ஒன்றும் காணவில்லை, கையில் ஒன்றும் காணவில்லை என்பதற்காக நித்தல் பூசனையை விட்டுவிடலாமா என்பதாக சொன்னால் அங்கே இல்லை. பூசனை என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டினுடைய ஆழமும் அதனுடைய பக்தியினுடைய சிறப்பையும் அங்கே நிலைநிறுத்தி மங்கள நூல் தாலி கொடுத்து நெற்கொள்ளும் என்றார். அப்பொழுது அதனை கொண்டு நெற்கொள்வான் அவரும் போக ஒப்பில் குங்குலியம் கொண்டார் கொண்டோர் வணிகனும் எதிர்வந்து உற்றான் இப்பொதி என்கொள் என்றார்க்கு உள்ளவாறு எம்ப கெட்டு முப்புரி வெண்ணூர் மார்பர் முகமலர்ந்து இதனை சொன்னார். ஆறு செஞ்சடை மேல் வைத்த அஞ்சனர் பூசைக்கான நாறு குங்கலியம் இதே நான் இன்று பெற்றேன், நல்ல பேரு மற்றிதன் மேல் உண்டோ பெறாப்பேறு பெற்று வைத்து பேரினில் கொள்வது என்று உரைத்தெழும் வெறுப்பின் மிக்கார் பொன்தர தாரம் என்பதாக சொல்லி அந்த மாங்கல்யமாகிய அந்த பொன்னை அவரிடத்திலே கொடுத்து அந்த குங்கிலியத்தை பெற்றுக்கொண்டார். பொன்தர தாரும் என்று புகந்திட வணிகன் தானும் என்ற இசைந்தது என தாலியை கலையறிந்தார். அன்றவன் அதனை வாங்கி அப்புதி கொடுப்பான் கொண்டு நின்றிலர் விரைந்து சென்றார் நிறைந்தழு கழுப்பினோடும் என்பதாக சொல்லி அடுத்த வரியிலே அடுத்த பாடலிலே இதை நிலைநிறுத்துவார். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றால் கையில் ஒன்றும் காணவில்லை என்பதாக சொல்லிய நிலை எப்படி இருந்தது என்பதாக அமைத்தால் கடலடி தொழுது உயிர் அல்லால். இந்த கடலடி தொழுது உயிர் அல்லால் என்பதை இங்கே சொல்லுவார். விடையவர் வீரட்டானும் விரைந்து செய்தி என்னை உடையவர் சொன்னான். அவருடைய அந்த நிலை காதலனை காய்ந்த செய்ய காலனார் கலையனாராம் ஆளும் அன்புடைய சிந்தை அடியவர் அறியும் ஆற்றால் சாலனி பசித்தாய் உந்தன் கடனிடு மனையின் நன்னி பாலினின் அடிசில் உண்டு பருவரல் ஒழிக என்பதாகிய அந்த இடத்திலே வழிபாட்டினுடைய பயன் விளைந்தது. ஆக இந்த வழிபாடு என்பதாக சொல்லக்கூடிய இந்த வழிபாடும் அது செய்யக்கூடிய நிலையும் எவ்வாறு அதை செய்ய வேண்டும் என்பதும் அதனுடைய பயனையும் இங்கே நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் மிக அற்புதமாக இந்த முதல் பதிகர் இந்த முதல் பாடலிலே நீயும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றால் கையில நிச்சயமா இருக்காது, நிச்சயமாக இருக்காது என்கின்ற பொழுது பொருள் என்பதாக இந்த இடத்திலே நாம் அமைத்துக் கொள்ளுகின்ற அந்த தன்மை வறுமை வந்த பொழுதும் அந்த இடத்திலே தவறாது நிற்கின்ற அந்த வழிபாடுதான் உண்மையான வழிபாடு, பக்தியில் இருக்கின்ற வழிபாடு என்பதை இளையான்குடி மாரநாயனார் புராணத்திலேயும் இதை நிலைநிறுத்துவார். செல்வம் இருக்கின்ற பொழுது அவர் வழிபாடு அந்த இடத்திலே எல்லோருக்கும் அறுசுவை உணவு எல்லாம் செய்தார் சரி, வறுமை வந்த பொழுது இந்த வழிபாடு நித்தல் பூசனை நடைபெறுகின்றதா முட்டாது இறைஞ்சிதல் நிகழ்கின்றதா என்பதாக பார்க்கின்ற அந்த திறம் என்பதுதான் அந்த பக்தி என்பது இருக்கும். ஆனால் பக்தியினுடைய திறம் என்பது வெளிப்படுவது கையில் ஒன்றும் ஆணமில்லை கடலடி தொடுது உயின் அல்லால் என்பதாக அந்த அறவுரையை இங்கே நிகழ்த்துவார். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கடலடி தொழுது உயின் அல்லால் ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆழ்வழி குழிபட்டு அழுந்துவேனுக்கு உயுமாறு அருளி செய்யீர் குணகாந்தம். இங்கே ஆடு ஆட்டு விற்பவர்கள் யார் என்பதால் சொன்னால் ஐவர் திரியாசம்பந்தர் திருவடி வளம் ஏழாவது திருப்பாடு
வாழமரம் அதுவும் என்ன தடவையா வாழமரம் அதுல
வழுக்கு மரத்துல ஏறது போல கஷ்டப்பட்டு சிந்தையை குவித்து பெருமானுடைய திருவடியில செலுத்தி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறினால் ஐவர் நின்று ஆள் குழியிலே நம்மை மீண்டும் இழுத்து செலுத்துகின்ற அந்த தன்மை பெருமானே உன்னுடைய கடலடி தொழுது உய்யுமாறு அருள் செய் என்பதாக அந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு வழிபாட்டு மூலமாக ஓய்வு பெறுகின்ற அந்த தன்மையை அருளி செய்யுமாறு அமைத்தது முதல் திருப்பாடல் என்பதாகவும், இரண்டாவது திருப்பாடல் அருமையான திருப்பாடலாக.
சரி, இவர்களுடைய மனநிலையை பற்றி சொல்லுவாங்க. மனநிலை மனநிலைங்கிற ரெண்டு மூணு இடத்த வருது. இன்னும் வந்து கத்திரியனை வந்தாக்க என்ன மாதிரி செய்யறாங்க, அது உங்களுடைய மனநிலை எப்படிங்கிறது மனநிலைக்கு தகுந்த மாதிரி
குங்கிலிய கலைநாயனாரை பொறுத்தவரையிலும், அதாவது வழிபாடு அப்படிங்கிற நிலையில அவர் முழுமையாக இறைவனிடத்துல ஒப்படைத்த நிலை. அதுல ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஒரு வண்ணம் உண்டு. வண்ணம் சொல்ற அந்த டைப் எல்லாரும் எல்லாமே ஒரே நிலையில இருக்காது. சில பேர் கண்ணினாலே வருகின்ற இன்பத்தில ரொம்ப திளைப்பாங்க, மூக்கினாலே வருகின்ற இன்பத்திலே சில உயிர் திளைக்கும், காதினாலே செவியினாலே வருகின்ற அந்த இன்பம், அதாவது கொடுத்த கரணங்கள் மூலமாக நம்ம அனுபவிக்கின்ற இறைவனை அனுபவிக்க ஒரு நிலை. பைம்புலன்கள் அனுபவிக்கின்ற பொழுது அவருக்கு அதிகமாக அனுபவித்தது இந்த நாசி. நாசியின் மூலமாக அந்த ஐம்புலன் என்று சொல்லக்கூடிய அறிவின் மூலமாக தொழிபடக்கூடியது அது இறைவனிடத்திலே அந்த புலன் அதிகமாக இருக்கின்ற காலத்தினால அந்த வழிபாடு அங்கே மேலோங்கி நிற்கும். சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன்னு நவக்கரச பெருமானும் அந்த வழிபாட்டிலே சிறந்து நின்றது. அதனால் மனநிலை என்பது என்ற பட்சத்தில் வருகின்ற பொழுது முழுமையாக இறைவனிடத்திலே ஒப்படைத்த நிலை, டோட்டல் நித்தல் பூசணி இதுதான் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த குறிக்கோள் என்பதாக செய்கிறார்.
அந்த கரணம் வேறுபடும். அந்த கரணம் வந்து செய்யும் முடிய முறை முறைகள் வேறுபடுகின்றன. உங்களை இப்ப இந்த ரூபத்தை போடுறது அதுலதான் அவருக்கு மாலை சூடி
பண்ணுவாங்க. ஒருவருக்கும் அதான் வேறுபடுது. வந்து ஒரே இந்த வேர் தான், வேர்ல இருந்து வரக்கூடிய அந்த சத்து அது ஒவ்வொரு பகுதிக்கும் போகும்பொழுது ஒவ்வொரு நிலையாக வேறுபடுறது மாதிரி பக்திங்கிறது சிலது செயல்படுகின்ற பொழுது அந்தந்த ஆன்மாவிலே செயல்படுகின்ற முறை வேறு வேறுபாங்க. இரண்டாவது திருப்பாடலிலே பெருமானுடைய அந்த மொத்த நிலை இரண்டாவது திருப்பாடல்
எல்லோரும்
நீதான் பேசல, மேல இருக்கக்கூடிய கங்கையாவது வந்திருக்கியா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடாது. மேலே இருக்கக்கூடிய கங்கையில இருந்து கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒருத்தர் கூட வாய்ப்பு வந்திருக்கு. ஆக கங்கை என்று சொல்லக்கூடிய கங்கையை முதலிலே அமைத்து கங்கையாளை வாய்த்திரும். சரி, கணபதியர் வயிறு தாரி. சரி, உன் பக்கத்துல இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட்ல சாப்பிட்டு மூத்தப்பிள்ளை, மூத்தப்பிள்ளையிட்ட சொல்லி ஏதாவது சிபாரிசு செஞ்சு என்ன ஏதாவது உன் இடத்துல வந்து ஆட் பண்ணுப்பா. வந்திருக்காருப்பா சுந்தர பாரு, ரொம்ப நேரமா பாடிட்டு இருக்கிறார். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றால் கையில் ஒன்றும் காணும் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆனா கணபதி கையிலே அப்பமும் இந்த பக்கம் அதிக வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுலயே முடியாது. இவர்கிட்ட போய் என்னத்தை சொல்லுவோம், கணபதி ஏல் வயிறு தாரி அங்கே வேலோன் குமரன் பிள்ளை. அவர்கிட்ட போய் ஏதாவது சொல்லணும், சட்டு சட்டு போவோம். பிள்ளை என்பதாக, பிள்ளைத்தனம் என்பதாக சொல்லக்கூடிய நிலையில கோபம் உடனே வந்துவிடக்கூடிய நிலை. அவரு சொன்னாலும் புரிஞ்சிக்கக்கூடிய வயது இல்லை. வந்து நிக்கிறேனே சொல்லணுமே, அடியார் வந்திருக்கிறார் என்கிற நிலையெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய வயது இல்லை. குமரன் பிள்ளை தேவியார் கோர்த்தட்டி ஆளார். இந்த தேவியார் கோர்த்தட்டி ஆளார் என்பது பல பேர் பல உரை. எந்த உரை எங்க ஐயா சொன்ன மாதிரி போன தடவை 4-5 உரை என்ன வேணா இருக்கு. தேவியாளே கோர்த்தட்டி ஆளார் முதல் பொருள். சரி, எழுதுப்போம். முதல்ல இந்த பொருள் என்ன என்பதாக பார்க்கிறோம். தேவியார் கோர் தட்டி ஆளார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, கோர் தட்டி ஆளார் உன்னுடைய ஆணையிலே இருந்து விலகாதவள். இவர் ஆர்டர் போட்டதா அந்த அம்மா என்னங்க வீட்டில் வந்துட்டு அவர் சொல்லணும். அவர் சொன்னதுக்கு அப்புறம் செய்யறது. வந்து நிற்கிறாருன்னு சொன்னா இவங்க உடனே முந்திக்கிட்டு செய்ய முடியாது. பெருமாண்டேந்து ஆர்டர் வாங்கணும். வந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய தன்மை. நீதான் வாய் பேசாம இருக்கிற உங்ககிட்ட நீங்க ஆட வருது. ஆக தேவியார் கோர்த்தட்டி ஆள இப்படி இருக்கிற உங்க குடும்பத்துல போய் என்னன்னு ஒரு பர்சன்டேஜ் ஆகுது எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படின்னு நினைச்சா ஒண்ணும் கிடைக்க போகுது. ஆகவே உங்களுக்கு ஆச்சரிய மாட்டோம் என்பதாக சொல்லி ரிட்டர்ன் போன வேகத்துல அப்படி திரும்பி வரக்கூடிய சுந்தர பெருமானை அங்கே நிலை நிறுத்துக்கிட்டார். போறவரை அப்படியே பிடிச்சார். திருப்பி முதல்ல வரும் திங்கள் தங்கு சடைக்கண் மேலோர் திரைகள் வந்து புரள வீசும். சரி, நீர் என்று சொல்லக்கூடிய இந்த கங்கை நீர், அதிலே திங்களாகிய அந்த திங்கள் சந்திரன், திங்கள் தங்கு சடைக்கண் மேலோர் திரைகள் வந்து புரள வீசும். இந்த நீரிலே அலைகள் வீசுகின்றன. இங்கே அங்கே ஆண்டி அலை மோதுகின்ற நிலை. அலையை மோதுவது எதனாலே? இதற்கு மணிவாசக பெருமான் ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை வைத்து சொல்வார். எப்படி இந்த அலை மோதுகின்ற அளவிற்கு இந்த அலை ஏன் இப்படி பாய்கின்றது அவருடைய சடையிலே? கடல் என்பதாக சொன்னால் கடல்ல அலை வருவது சாத்தியம். மேலே இருக்கக்கூடிய கங்கை ஆறு அதுல எப்படியா அலை இவ்வளவு கரபுரண்டு அடிச்சு ஓடுறதுக்கான வாய்ப்பு எப்படி அப்படின்ற போது ஒரு அழகான ஒரு காரணத்தை நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்லுவார். ஆறாவது பதிகம் 42 பாடலிலே சொல்லுவார் இந்த அலை புரளுவதற்கான காரணத்தை. 42 பாடல் 6வது பதிகம்.
Yeah!
இதுதான் கதி அடியேற்கு என்பதாக சொன்ன ஒரு கருத்து இந்த பாடல். இதுல ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். பெருமான் தலையிலே இருப்பது கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்து அங்கனர் கோளை தாங்கி ஆண்டவர் தமக்கு நாடு மங்கையர் மதன செய்த மதி இரு குழையும் நாடும் திரு முனைப்பாடி நாடு என்பதாக அங்கே முதல் திருச்சாடு கொண்ட புராணத்தை முதல் பாடலில் நிலைநிற்பார். இந்த தடையில ரெண்டும் உண்டு, பகை உடைய பொருட்கள் ரெண்டும் உண்டு, பாம்பு சந்திரன். சந்திரனுக்கும் பாம்புக்கும் எப்பொழுதும் பகை, ஆனால் பெருமானிடத்திலே இந்த இரண்டும் ஒன்றாக அங்கே தலையில இருக்கும். எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியும். இரண்டையும் ஒரே இடத்திலே வைப்பது என்பது மிக கடினமான ஒரு நிலை. இந்த இரண்டும் மதியும் இருக்கிறது பாம்பும் இருக்கிறது, அங்க ஒரு கருத்தை மணிவாசக பெருமான் இங்கே அமைப்பார். கதி அடியேற்கு உன் கடல் தந்து அருளவும் ஊன் கழியா விதி அடியேனை விடுதி கண்டாய் வெண்கலை முழையிற் பதியுடை வாழ் அற பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி. இந்த பெருமான் தலையிலே இருக்கக்கூடிய அந்த பாம்பானது அப்பப்ப சீரும், அப்பப்ப திடீர்னு சும்மா இருந்துட்டே இருக்கும், திடீர்னு என்ன பண்ணுவோம் அப்படி படம் எடுத்து அப்படி சீரும். உடனேயே மதி என்று சொல்லக்கூடிய இந்த மதி முழு அந்த அற்புதமான அந்த மதியாக இருக்கக்கூடிய பெருமான் தலையில் இருக்கக்கூடியது ஒளிந்து கொண்டிருப்பது மிகுந்த ஒளியுடைய மதியாக இருக்கக்கூடிய அவன் இறை பயந்து சுருங்க, இந்த பயந்து அப்படி சீர்ன உடனேயே என்ன பண்ணுமா அவருடைய தலையிலே இருக்கக்கூடிய கங்கை, இந்த கங்கை என்று சொல்லக்கூடிய நீரில தொப்புன்னு உள்ள போய் ஒளிஞ்சிக்கணும். அது பாத்தீங்கன்னு சொன்னா மதி நெடு நீரில் குளித்து ஒழிக்கும் தடை. இப்படி ஒவ்வொரு தடவையும் தொப்பு தொப்பு தொப்புன்னு உள்ள விழுந்தா அலப்பாயாம என்ன சொல்லுது இல்லையா? கங்கை அலை புரளுதலுக்கான காரணம் உள்ள இருந்து இவன் புரள்றான், யாரு மதி. ஆகையினாலே அந்த அலை புரளுகின்ற அந்த கருத்தினை அனிவாசக பெருமானால் மட்டுமே அமைத்து காணக்கூடிய ஒரு நிலையை காணலாம். திங்கள் தங்கு சடைக்கண் மேலோர் திரைகள் வந்து புரள வீசும் கருத்து அப்படியே ஒளித்து ஒளியில் குளித்து நீரில் குளித்து மணியாசக பெருமான் முறையில் திங்கள் தங்கு சடைக்கண் மேலோர் திரைகள் வந்து புரள வீசும் கங்கையாலே வாய்திரம். கங்கை என்று சொல்லக்கூடிய கங்கையினுடைய சிறப்பினை இங்கே வைத்து சொல்லுகின்ற இடம் இது. கங்கையாலே வாய்திரவாள் என்று சொன்ன தன்மை அல்ல, இது அகப்பொருள் நிலை. இந்த அகப்பொருள் நிலையை அங்கே கடைசி பாடலிலே இது அகப்பொருளிலே அமைந்தது என்பதாக சொல்லுவார். கங்கையாலே வாய்திரவாள் ஒன்று, கங்கை என்று சொல்லக்கூடிய அந்த கங்கையினுடைய சிறப்பினை மணிவாசக பெருமான் திருச்சாடலிலே சொல்லுவார். கங்கை இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத திருச்சாவடியில சொல்லுவார். நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அதிகத்திலே சொல்லுவார், கங்கையை சடையுள் வைத்தார். இந்த இரண்டு பாடல்களையும் நாம் இந்த கருத்தினை கங்கையாலே வாய்திரவாள் என்று சொல்லக்கூடிய கங்கையினுடைய சிறப்பினை அங்கே அமைப்பது. ஒன்று, கங்கையை சடையுள் வைத்தார்.
கங்கையை சடையில் வைத்தார்,
என்ற தன்மையை பார்க்கின்ற பொழுது கங்கை என்பது அருள் நிலையிலே அருள் சக்தியாக அமைந்திருப்பது பெருமான். அருள் சக்தியாக நிற்கின்ற வழிபாடு சென்ற தன்மை, அதைதான் மணிவாசக பெருமான் சொல்லுவார் வெள்ளம் தாழ் விரிசடையாய் என்பதாக சொல்லுவார். இது பாய்ந்து வருகின்ற தன்மை. அம்மையினுடைய தன்மை எப்படி என்பதாக சொன்னால், அம்மை திரோதான சக்தியாக இருந்து இந்த உயிர்களை வளர்த்திருக்கின்ற நிலை, பின்னே இருந்து இருக்கின்ற நிலை. ஆனால் அருள் வெள்ளமாக குறிப்பிடுகின்ற அந்த அருள் குறிப்பினை உணர்த்துவது கங்கை என்பதாக சொல்லி, அந்த நீரின் வெள்ளமாக நிற்கின்ற அந்த அருளை குறிப்பது இந்த தன்மை. ஆகையில் இந்த கங்கை என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய அருள் நிலையை குறிப்பதற்கு அந்த இடத்திலே கங்கையாளில் வாய்திரவாள் என்பதாக சொல்லி பெருமான் கங்கையினுடைய சிறப்பையும், கணபதியேல் வயிறுதாரி என்பதாக சொல்லுகின்ற பொழுது கணபதி என்பதாக சொல்லுகின்ற அவருடைய தன்மை, அருணகிரிநாத பெருமான் சொல்லுவார் கைத்தலம் நிறைகனி அப்பமுடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி என்பதாக அந்த திருப்பாடலிலே சொல்வார். கணபதி என்பதாக சொல்லுகின்ற பொழுது கணபதி என்பவருடைய தன்மை, பெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அவருடைய தன்மை எது என்பதாக அமைக்கின்ற பொழுது, இங்கே நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் தான் இதற்கான அந்த விடையை அந்த இடத்திலே கொடுப்பார். திருவலிவலம் அதிகத்திலேயே சொல்லுவார், அதில் ஐந்தாவது திருப்பாடலிலே கணபதியினுடைய சிறப்பினை சொல்வார். காரணத்தினாலே அங்கே கணபதி வயிறுதாரி என்பதாக அமைத்து, அங்கை வேலூர் குமரன் பிள்ளை என்பதாக அமைப்பார். இந்த இடத்துல குமாரன் என்ற நிலை, குமரன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானுக்குரிய தன்மை, சிவனால் மனம் குளிர உபதேசம் மந்திரம் இரு செவிமீதிலும் பகர்சை குருநாதா என்பதாக நிறுத்துவார். ஆக பெருமான் அருமுக சிவனாக நின்ற நிலையை குறிப்பது முருகப்பெருமானுடைய நிலை. அறிஞர் ஆயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் என்பதாக கச்சியப்பர் சொல்லுவார். ஆறும் கொண்டான் என்கின்ற நிலையிலே அதோமுகம் என்று சொல்லக்கூடிய, அதோமுகமாக இருக்கக்கூடிய கீழ் நோக்கிய முகத்தை வெளிப்படுத்திய ஒரு நிலைதான் இந்த நிலை. ஆக குமரன் என்று சொல்லக்கூடிய பெருமான் எப்படி குருநாதராக இருந்து உயிர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நிலையை இங்கே அமைக்கின்ற கருத்தாக, வேலூர் குமரன் பிள்ளை என்பதாக அவருடைய அம்சமாக இருக்கக்கூடிய அருமுக சிவனை அங்கே வழிபடுகின்றார். விரமன் திருமால் குமரன் கூடிய தேவர் வணங்கும் அமரன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் அள்ளுரோ கேளீர் என்பதாக திருவாரூரில் கேட்பார். அங்கை வேலூர் குமரன் பிள்ளை தேவியார் கோர்த்தட்டி ஆளார் என்பதாக கோர்த்தட்டி ஆளார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இதுல இரண்டு பொருள்கள். முதலிலே நாம் கோர்த்தட்டி ஆளால் என்பதாக சொல்லுகின்ற பொழுது பெருமானுடைய ஆணையில இருந்து நீங்காமல் செய்கின்ற ஒரு நிலை. இரண்டாவது இதை பிரிக்கின்ற பொழுது கொற்று அட்டி ஆளால் என்பதாக இரண்டாவதாக பிரிப்பார்கள். வீணை என்று சொல்லக்கூடிய வீணை வாசிப்பவள் என்ற தன்மையிலே இரண்டாவது பொருளாக அதை அமைத்து சொல்லுபவர்களும் உண்டு. கோல் தட்டி ஆளால் என்கின்ற முதலும், இரண்டாவது வீணை வாசிக்கின்ற கொற்று அட்டி ஆளால் என்பதாகவும் இரண்டாக பிரிக்கின்ற ஒரு தன்மை உண்டு. இதுல இந்த இரண்டு பொருள்கள் இப்படி பிரித்து சொல்லுகின்ற நிலை இருந்தாலும் இலக்கண விதியின்படி பார்க்கின்ற பொழுது ஒரு முழுமையான ஒரு அற்புதமான ஒரு பொருளை அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் அமைத்திருப்பார். இந்த கோர்த்தட்டி என்பதாக சொல்லக்கூடிய இந்த சொல் எப்படி பிறந்தது என்பதாக பார்க்கின்ற பொழுது இலக்கண விதிமுறையின் அடிப்படை இருந்தால் மட்டுமே இந்த சொல்லினுடைய உணர்ச்சியை என்பதாக பெருமானையே ஒற்றி வைத்ததாக ஒற்றி வைத்தல் என்பதாக சொன்னால் அடகு வைத்தல் என்கின்ற பொருள் அல்ல. ஒற்றி வைத்தல் என்பதாக ஒடுக்குதல் என்பதாக இங்கே அமைக்கின்ற பொழுது விலகுதல் என்ற நிலை அவருக்கு காலம் என்பதாக சொல்லுகின்ற காலம் வந்த பொழுது இப்பொழுது பெருமானா பொருளா
பொருளா
இதுவா அதுவா என்கின்ற நிலையில தள்ளி வைப்பார் இது போயிடலாம் அப்படின்ற நிலைமை வந்துவிடக் கூடாது என்கின்ற நிலையிலே ஒற்றி வைத்து இங்கு உண்ணலாமோ மட்டும் நாங்க ஒத்தி வச்சுக்கோம் சொன்னால் வாழ்க்கை நிச்சயமா சிறக்கும் என்கின்ற நிலை வந்துருச்சு வச்சுக்கோம். ஆபத்துக்காக பொருளற்ற நிலை இந்த கஷ்டமான நேரத்திலே ஆபத்தான நிலை ஆபத்தான காலம் என்பதாக சொல்லுகின்ற அளவிற்கு ஒருவர் வந்த பொழுதும் உன்னை ஒற்றி வைப்பதாக இல்லை உன்னிடத்திலே இருந்து விலகுவதாக இல்லை உன்னுடைய கடலடியை தொழுது உயிர் அல்லால் என்கின்ற நிலையிலே உன்னுடைய திருவடியை தான் பற்றாக பிடித்திருக்கின்றோம் உன்னை விற்று விலகுவது அல்ல என்பதாக சொல்லுகின்ற ஆணித்தரமான அந்த வழிபாட்டினுடைய தன்மையை அங்கே நிலைநிறுத்தி ஒற்றி வைத்து இங்கு உண்ணலாமோ அவர் இல்லாத ஒன்று ஒரு அந்த பொருள் அது சாப்பாட்டு நிலையிலே அதை உண்ணுகின்ற தன்மையிலே வைத்தார் என்பதாக சொன்னால் போகம் என்பதாக சுழற்சியாக அதை வைத்துக் கொண்டு பெருமானை விட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய போகத்தை உண்ணுகின்ற தன்மையை எனக்கு கொடுத்து விடாதே என்பதாக சொல்லி பெருமானுடைய திருவடியிலே வணங்கிய ஒரு தன்மை ஒற்றி வைத்து இங்கு உண்ணலாமோ உணகாந்தும் தழுவீரே என்பதாக மூன்றாவது திருப்பாடலிலே அமைப்பார். நான்காவது
திருப்பாடல் சொல்லி உம்மை
எம்மை ஆழ்வான் இருப்பது எண்ணீர் பாராட்டு இருக்கிறது எதுக்குன்னு கேட்கறது, இல்லைன்னு சொல்ல போறதில்ல, இருக்குன்னு சொல்ல போறதில்ல, அப்புறம் எதுக்கு என்னை ஆண்டு கொண்டு இங்கே இருக்கின்றாய் என்பதாகிய அந்த திறத்தை அங்கே சொல்லி பல்லை உக்க படுதலையே பகலெல்லாம் போய் வழி திரிந்து கொள்ளை வாழ்க்கை ஒழிய மாட்டி உலகாந்தம் தெரியும் தேவையா இப்படி எல்லோரும் முன்னே நாள் வந்து உன்னுடைய அருளுக்காக ஏங்கி நிற்கின்ற நிலையிலே மண்டை ஓட்டை ஏந்தி கொண்டு பிச்சைக்காக செல்லுகின்ற இந்த வாழ்க்கையை விரைவாக நீ நீக்க வேண்டும் என்பதாக பெருமானிடத்திலே வேண்டிக் கொண்டு ஐந்தாவது திருப்பாடல் பணியாளர்களுடைய தன்மையை சொல்லுவார்.
Oh.
இன்பம் கூறீர், தேடி தேடி திரிந்து எய்த்தாலும், தேடி தேடி திரிந்து எய்த்தல் விளைத்தல் திட்டம் என்பால் வைக்க மாட்டேன். கொஞ்சமாவது இறங்கும் என் பக்கம், கொஞ்சம் இந்த பக்கம் அப்படி உன்னுடைய அந்த கடைக்கண் பார்வை போல ஒரே ஒரு அந்த ஒரு துளி வைத்திருந்தால் போதும். சித்தம் என்பால் வைக்க மாட்டீர், ஓடி போகிற பற்றும் தானே. இந்த திருக்கோயிலை விட்டு விலகாத நிலை உணகாந்தம் தளி மண்ணும் என்பதான சொல்லுவோம், நிலையாக இருக்கின்ற நிலை, திருக்கோயிலை விட்டு நிலகாத அந்த தன்மை, மண்ணு உத்தரவோசம் அங்கைக்கு அரசே என்பதாக சொல்லுவோம். ஓடி போகிற இங்கே இதை விட்டு நீங்காத தன்மை, இங்கேதான் பெருமான் நிச்சயமாக இருப்பார் என்று அடியார்கள் வந்து வழிபடுகின்ற தன்மையிலே நிற்கின்ற தன்மையை ஓடி போகிற மற்றும் தாரு எனக்கு அருளையும் நீ புரிய என்பதாக சொல்லி இந்த திருக்கோயிலை விட்டு நீங்காத நிலையிலே எனக்கு இந்த அருளை புரிய வேண்டும், ஓணகாந்தம் தழியுவீரே என்பதாக சொல்லி ஆறாவது திருப்பாடலிலே அம்மையினுடைய திறத்தை
திருவாரூர் நான்மணி மாலையிலே இந்த பாடலை வாங்கி ஒரு பாடல் அருளி செய்தார்.
சொல்லுவார், உறவலர் புறத்தலும் இரவலர் இரத்தலும் இருவேறு இயற்கையும் இவ்வுலகுண்டே. ரெண்டு பேர் உண்டு, புறவலர் புறத்தல். அந்த புறத்தல் என்பதாக சொன்னால் பாதுகாத்தல். இந்த இறப்பவர்கள் என்பதாக சொல்லக்கூடிய ஈபவர், இறப்பவர் ஈபவர், இந்த இரண்டு பேரும் இந்த உலகத்திலே உண்டு. இது இயற்கை. ஒருவர் இறப்பவராக இருக்கின்றார், இன்னொருத்தர் ஏற்பவராக நிற்கின்றார். புறவலர் புறத்தலும் இரவலர் இரத்தலும் இருவேறு இயற்கை இவ்வுலகு உடைந்து. அதான் அன்று ஒரு காலத்தில் உருவம் மற்ற ஒன்றே இடப்பான் உற்பத்தி இரண்டு அறம்பளப்ப வளப்பால் இரத்தல் இம்மாநிலத்து அன்று. ரெண்டு வேறு இயற்கை அந்த உலகத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். ரெண்டு வகையாக இரண்டு தன்மையுடையவர்கள், ஒன்று இறப்பவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், இந்த பக்கம் ஈபவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். ரெண்டு பேரும் வேறு வேறாகத்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரே உருவத்தில் இறப்பவரும் உண்டு ஈபவரும் உண்டு அப்படின்னு சொன்னா, இறப்பவன் நீ வளப்பகுதிக்கு இடப்பகுதிக்கு வளப்பகுதிக்குரியவன், இந்த பக்கம் அறம் வளர்த்த நாயகியாக ஈபோராக அம்மையால் அங்கே அறத்தை வளர்த்திருக்கின்ற அந்த இரண்டு கோலமும் இயற்கைக்கு மறான அந்த தன்மையாக இருக்கின்றது என்பதாக சொல்லி தன்மையாக அதில் சொல்லுவேன். இடப்பான் 32 அறங்களப்ப வளப்பால் இரத்தன் மாநிலத்து இன்றே என்பதாக சொல்லி அந்த அருமையான இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கருத்தை எடுத்துச் சொல்வார். வாரிரும் குடல் வாழ் நெடுங்கண் மலைமகள் மதுவிம்மும் கொன்றை தாரிரும் தடம்மார்பு நீங்கா தையலால் உலகுய வைத்த தாரிரும் குடல் கச்சை மூது காமகோட்டம் உண்டாக நீர் போய் விருடும் பிச்சை கொள்வது என்ன என்பதாக அமைத்து, 7வது திருப்பாடலிலே பொய்மையாலே போது நீக்கி என்பதாக
அமைப்பார்.
இப்ப விட்டுட்டா எப்படி ஆட்கொள்ளுகின்ற வரையிலும் இப்படி என்னை ரொம்ப பத்தினி இப்பொழுது புறத்துமில்லை அகத்துமில்லை என்பதை விட்டுவிட்டு சென்றால் எப்படி? எம்மை பெற்றால் ஏதும் வேண்டி, ஏதும் தாரி, ஏதும் போதி. ஒரு சொல்லும் சொல்லவில்லை, எதுவாவது செய்யறாரான்னு பார்த்தா அதுவும் செய்யறது கிடையாது. ஏதும் தாரி, ஏதும் போதி. உம்மை என்றே எம்பெருமான் உணகாந்தமும் தழியுடையது. உம்மை என்றே எம்பெருமான் என்பதாக இப்பொழுது என்னுடைய நிலை என்ன என்பதாக சொன்னால், மீளா அடிமை என்ற நிலைதான் என்னுடைய நிலை. ஆக இந்த பிறப்பிலே உன்னுடைய அடிமை என்கின்ற தன்மையெல்லாம் அல்ல. ஏழே பிறப்புக்கும் எடுத்த பிறவி அத்துணைக்கும் எனக்கு அடிமை என்கின்ற நிலையிலே நிற்பதுதான் என்னுடைய நிலை. உன்னுடைய திருவடிதான் எனக்கு பற்றுகோடு என்பதாக அமைத்து எம் உம்மை என்றே எம்பெருமான் ஓனகாந்தன் தளியுடையே என்பதாக பற்றுகோடாக நிறுத்தியது பெருமானுடைய திருவடி என்பதாக அமைத்தது ஏழாவது திருப்பாடல். எட்டாவது திருப்பாடல், அந்த நாளும் உன் அடைக்கலம் புகுதல் வந்த காலன் தன்னுயிர் வவ்வின அந்த காரணத்தின் அளவுடைய திருவடி அடைந்தேன் என்பதாக சொல்வதை உடைய கருத்தினை நினைவு கொண்டு எட்டாவது
திருப்பாடலே மதம்
என்று சொல்லக்கூடிய இந்த அவர்கை என்பதாக சொல்லக்கூடிய பொறாமை என்று சொல்லக்கூடிய அத்தனையும் உலை அமைத்து இங்கு ஒன்றமாட்டேன். இந்த உலை அமைத்தல் என்பதாக சொல்லுகின்ற போது இந்த உலை எங்க இருக்குன்னு பாத்தீங்க, உலை எங்க இருக்கு, உலைக்கலன்னு ஒண்ணு உண்டு. அதான் சொன்னீங்க இந்த தங்க வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யறவர்கள் வேலைப்பாடு ஐயோ ஐயத்தை பத்தி உலைக்கலன்னு ஒண்ணு உலைக்கலன் தக டக 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 டகன்னு எரிஞ்சு அதுலதான் எல்லாமே நடக்கும். இந்த உலைக்கலன் என்று சொல்லக்கூடிய இந்த உள்ளத்திலே இது அத்தனையும் உலைக்கலனாக போட்டோம். காமம், குரோதம், லோபம் அத்தனையும் நீக்கி பெருமானுடைய திருவடியிலே சிந்தையை செலுத்துகின்ற தன்மை. ஆக இவை அத்தனையும் நீங்கினால் இவை அனைத்தும் உயிருக்குரிய குற்றங்கள். ஆக இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்கின்ற தன்மையிலே இந்த நிலையை அமைத்துக் கொண்டு உலை அமைத்து இங்கு ஒன்றமாட்டேன் என்பதாக சொல்லுவதாக அந்த பொருளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓனகாந்தம் தளியுடையே என்பதாக அமைத்து ஒன்பதாவது திருப்பாடல்
பத்தாவது திருப்பாடம்
ஓமே
இது புகழ் இகழ்ச்சி என்கின்ற நிலையிலே இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது.